السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله கண்ணியமிக்க பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே பல்வேறு விதமான முக்கிய செய்திகள் வருகிறது. இன்று நான் ஒரு 5 சீட்டு எழுதி போட்டேன், எது பேசுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வர்றதுனால ரகசியம், ரகசியத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரகசியம் பேண வேண்டிய தன்மை பற்றி பேசலாமா, அது சோம்பேறித்தனத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், சோம்பேறித்தனம் எவ்வளோ மோசமானதுன்னு அதை பற்றி பேசலாமா. பலதை எழுதி போட்டதில் வந்து ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா ஹசதை பற்றி சொல்கிறான், பொறாமைப்படுவதை பற்றி சொல்கிறான். அப்போ இந்த 5 எழுதி போட்டு இஸ்திஹாரா செய்து பார்த்ததில் பொறாமையை பற்றி வந்துச்சு. இந்த பொறாமைங்கிறது இருக்குதே, மோமின்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு குணம், யகூதிகளுடைய குணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே, சாதாரணமான ஒரு இதல்ல. நாம் வந்து அல்லாஹருடைய நெருக்கத்தில், இபாதத்தில், தொழுகையில, நோன்பிலே ஆத்மார்த்தமான வழியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்திலே இந்த ஹசதை விட்டும், பொறாமைப்படுவதை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் என்ற ரீதியில சில சில குணங்கள் இருக்கும், ஆனால் மூமின்கள் என்ற ரீதியில நாம் அதை வேறறுப்பதற்குண்டான வழி என்னவோ அதை முயற்சி செய்து நீக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பாவம் தான் எல்லா பாவங்களுக்கும் அசலுன்னு சொல்றாங்க. சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சலாசும் 3 பாவங்கள் தான் உலகத்துல என்னென்ன பெரிய பாவங்கள்னு நீங்க சொல்றீங்களோ. கொலை நடக்குதா உலகத்துல? என்னென்ன பாவங்கள்? ஜினா செய்யறானா? என்ன பாவங்களை நீங்கள் பெரிய பாவங்களை எண்ணுங்கள். எல்லா பெரிய பாவங்களுக்கும் அடித்தளமானது 3 பாவம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன பாவம் 3 அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவது கிபிர், பெருமை; ரெண்டாவது ஹிரஸ், பேராசை; மூணாவது அல் ஹசத், பொறாமை. இந்த 3 தான் துன்யால பெரிய பாவம். ஏன் சொன்னா, இப்லீஸ் ஹமலஹுல் கிபர் அலா அல்லா யஸ்ஜுத் லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுஜூத் செய்ய நேரத்துல, சுஜூத் செய்ய சொன்ன நேரம், செய்யின்னு சொல்லி ஷைத்தானுக்கு சொன்ன நேரத்தில் அவன் செய்யாததுக்கான காரணம் என்ன? கிபிர் தானே. எவ்வளவு பெரிய நஷ்டம், காலமெல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டானே. அவன் சுஜூத் செய்யாத இடங்கள் இல்லை வான்மண்டலத்திலே, அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன். ஆனால் அவனுடைய அந்த கிபிர் எல்லாவற்றையும் சீரழித்து விட்டதே. அதனால் இந்த பெருமைங்கிறது இருக்குதே மனித வாழ்க்கையிலே, இது அவ்வளவு கெட்ட குணம், எல்லா விதமான பாவங்களுக்கும் இது தலையானதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செல்லாசலம் சொன்னாங்க, ஹிரஸ், பேராசை, எதையும் அடையணும் அடையணும் அடையணும், இன்னும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற அளவுக்கு அதிகமான பேராசை. முயற்சிக்க வேண்டும், தப்பே இல்லை, ஆனால் பேராசை இருக்கிறதே பெருநஷ்டத்தை உண்டாக்கிறோம். அதற்கு செல்லாசல உதாரணமா சொல்றாங்க, ஆதம் ஹமலஹுல் ஹிர்ஸ் அலால் ஆக்கலம் என ஷஜரதி, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேராசை தானே. அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் எல்லாம் வச்சான், இங்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கங்க, எது வேணாலும் நீங்க சுவைங்க, ஆனா இந்த பழ இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னானே, அந்த ஒரு பேராசை தானே காலமெல்லாம் நஷ்டத்தில் ஆக்கிவிட்டது, துன்யாவுக்கு உணர்ந்துருச்சு. இந்த காரணம், இந்த இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணம் அந்த பேராசை தானே. 3வது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸத், பொறாமை. பொறாமை இருக்கிறதே, பொறாமைன்னா என்ன? அடுத்த ஆளுக்கு வாய்ச்சிருக்கக்கூடிய பாக்கியம் நீங்க எனக்கு வரணும்னு நினைக்கிறது, அதான் பொறாமை. ஒரு ஆளுக்கு ஹைர் இருக்கும், அந்த ஹைர் போயிடணும், அவரை விட்டோம், அவரை விட்டு அந்த ஹைர் போய் எனக்கு வரணும், அதுவும் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், ஆசைப்படலாம், எது வேணாலும் வேணும்னு ஆசைப்படலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு போகணும்னு நினைக்கிறது இருக்குதே, அதுதான் பேராசை. பெருமக்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஆதம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் கத்தில், முதல் கொலை. எதனால் அந்த கொலை ஏற்பட்டுச்சு? ஒரு பெண்ணின் மீது 2 பேர் காதல் பண்ணாங்க, ஒரு பெண் அந்த பெண்ணின் மீது 2 பேர் காதல், அதன் காரணத்தினால் தான் உலகத்திலே ஹசத். அவருக்கு கிடைக்கக்கூடாது அந்த பெண், எனக்கு கிடைக்கணும்னு இவன் நினைச்சார், இவர் நினைச்சார், இவர் நினைச்சார், இல்ல இல்ல என அவர் கிடைக்கக்கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், 2 பேர் மாறி மாறி நினைச்சதனுடைய விளைவுதான் உலகத்திலே முத முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை காபீல் என்பவர் காபீலை கொன்றார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன? ஹசத். அதனாலதான் சல்லாசலம் சொல்றாங்க, உலகத்துல நீங்க எவ்வளவு பாவங்கள் என்று எண்ணுகிறீர்களோ, பெரிய பெரிய பாவங்கள் என்று எண்ணுகிறீர்களோ, அந்த எல்லா பாவங்களுக்கும் மூலமான 3 பாவங்கள் இருக்கிறது என்று சல்லாசலம் இந்த 3 சொன்னாங்க. அதுல இந்த பேராசைங்கிறது இருக்குது, ஹசத் இருக்குது, ரொம்ப மோசமானது. வானத்தில் நடந்த முதல் பாவமும் ஹசது தான், பூமியில நடந்த முதல் பாவமும் ஹசது தான். வானத்தில் நடந்த முதல் பாவம் அதற்கு வானத்தில் நடந்த முதல் பாவமும் சரி, அதுவும் ஹசது தான். பூலோகத்தில் நடந்த முதல் பாவமும் ஹசது தான். பெருமக்களே, இந்த ஹசதுனால என்னென்ன ஆபத்துகள் வருது? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னி இது ஹசதின்,
லைஸ மின்னிது ஹசதின், பொறாமைக்காரன், பேராசை இந்த பொறாமைக்காரன் இருக்கிறானே என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னான். அடுத்த ஆளுக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஹைராத்துகள் நீங்க வேண்டும், அதெல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே இந்த பொறாமைக்காரன், அவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னான். என்னை சார்ந்தவன் அல்லங்கிற ஹதீசனுடைய வாசகம் இருக்கு. அதே மாதிரி சொல்லாத இன்னல் ஹசத குருள் ஹசனாத்தி கமாத்தா குருள் நார் வல் ஹத்தப, நெருப்பு என்பது எப்படி விறகை சாப்பிட்டு விடுகிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமை இருக்கிறதே அவனுடைய நன்மைகளையே சாப்பிட்டு விடும்னு சொன்னான். நீ உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கலாம், பாக்கியவானாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அது பாழா போகும் பொறாமையின் காரணத்தினால் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார். பெருமக்களே, ஒரு மோமின்களுடைய பண்பல்ல, நம்முடைய பண்பாக அது இருக்கவே கூடாது. கல்பில இருக்கிறத மாத்தம், பொறாமை இருக்கிறத எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹசது உள்ளவனுக்கு ஆயுள் கூட குறைவு. ஹசது உள்ளவர் இருக்கிறானே மனதில் பொசுங்கி 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 வாழ்க்கையே நஷ்டப்பட்டு போய்விடும். இமாம் அஸ்மாஹி சொல்கிறார்கள், நான் ஒரு ஆராம்பியை சந்திச்சேன், ஒரு அழகாம்பி ஒரு கிராமவாசியை நான் பார்த்தேன், 120 வயசு ஆச்சு அந்த மனுஷனுக்கு. என்னங்க 120 வயசு வரை வாழ்றீங்க, உங்களை ஒண்ணுமே இல்லை, நல்லபடியா இருக்கிறீங்களே, என்ன காரணம் நான் கேட்டேன். அப்ப அவர் சொல்லும் பொழுது சொன்னார், எனக்கு ஒண்ணுமே இல்லை, தரக்துல் ஹசத ஃபபகீத், ஹசதை விட்டு விட்டேன், நான் நல்லபடியா இருக்கிறேன், எனக்கு ஹசத் இல்லை. ஒவ்வொரு ஆட்களுக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது இவருக்கு வாய்த்திருக்கக்கூடிய அழகு, இவருக்கு வாய்த்திருக்கக்கூடிய செல்வம், அவருக்கு வாய்த்திருக்கக்கூடிய மக்கள் மக்கள் செல்வம், அவருக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு விதமான பாக்கியம், இதுவெல்லாம் ரப்பல்லவா பங்கிட்டு கொடுத்தான். இதிலே நான் போய் ஆட்சேபனை செய்வது என்பது அல்லாஹுடைய ஆட்சியில் அல்லவா நான் குறுக்கிடுகிறேன், எனவே அது நியாயம் அல்லன்னு சொன்னான். அல்லாஹ் இன்று ஓதி காட்டப்பட்ட வசனத்திலே சொல்கிறான், அன்றைய காலகட்டத்தில் யகூதிகள் பெரிய ஆலிம்கள் இருந்தாங்க, ரொம்ப பெரிய உலமாக்கள், ரொம்ப பெரிய அறிவாளிகள், சாதாரணமான அறிவு அல்ல, எந்த விஷயத்தை கேட்டாலும் அவ்வளவு நுட்பம் இருந்துச்சு. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய இல்மும் அவங்களுடைய கர்வம் அது எல்லாவற்றையும் தடுத்து விட்டதே. நமக்கு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நபித்துவம் என்பது இவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சேன்னு நினைச்சாங்க. இதன் காரணத்தினால் ஈமான் கொள்ளாமல், இதுதான் சத்தியம் தெரிஞ்சு, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு, இதுதான் சரியானது பூரணமாக மனதிலே விளங்கியும் கூட ஈமான் கொள்ளாமல் ஆக்கிவிட்டது இந்த பேராசை, இந்த பொறாமை. இந்த பொறாமை என்பது ஈமான் கொள்ளாமல் ஆக்கிவிட்டது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விரோதியை விட்டும் கூட பாதுகாக்கணும் துஆவால சொல்லல. நமக்கு ஒரு விரோதி இருக்கணும், நல்லது, விரோதி இருந்தா தான் நாம் ஒழுங்கா நடப்போம், அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு சொல்லி நாம கொஞ்சம் ஒழுங்கா நடப்போம். விரோதி அல்லாஹுத்தாலா மனுஷனுக்கு சாட்டி வைக்கிறது இருக்குது அவன் வாழ்க்கையை ஒழுங்காக்குறதுக்கு. ஏன்னா நாம நம்ம குறைகளை பாக்கிறத விட விரோதி ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருப்பான், அதை செய்யறானா இதை செய்யறானா கரெக்டா பாத்துக்கிட்டே இருப்பான். அதனால அல்லாஹுத்தாலா ஒரு விரோதி நமக்கு சாட்டுறது இருக்குது, நாம ஒழுங்கா இருக்கிறதுக்கு அது ஒரு பாக்கியம். அல்லாஹுத்தாலா அதனால விரோதியை விட்டும் கூட பாதுகாக்கணும் நமக்கு சொல்லல, ஆனா ஹாசிதீன்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னான். ஓமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், குர்ஆன் அதை கொண்டுதானே முடிக்கிறது. தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல துஆ ஓத சொல்றான். அவன் விரோதியை விட்டும் கூட அல்லாஹ் துஆ ஓத சொல்லல, பொறாமையை விட்டு பாதுகாக்க சொல்றான். பொறாமையின் காரணத்தினால ரெண்டு விளைவு ஏற்படும், பொறாமப்படுறவனும் பொசுங்குவான், யார பார்த்து பொறாமப்படுறானோ அவனுக்கும் ஷர் வரும் தெரியுது, அவனுக்கும் வருமா. ஆனா குல்லா ரப்பின் நாஸ் அதிகமா ஓதனா வராது, குலரப்பின்னா அதிகமா ஓதனா அந்த தீங்கு ஏற்படாதுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது பெருமக்களே. ஆனால் பொறாமையின் காரணத்தினால் வரக்கூடிய நஷ்டத்தை அல்லாஹுடைய ரசூல் மிக கடுமையாக நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறார்கள். ஹஜ்ஜாஜுவன யூசுப் இருக்கிறாரு உலகத்துல, ரொம்ப நல்ல ஆட்சியாளர், ரொம்ப கெட்டிக்காரர், விவரமான ஆளு. குர்ஆன் ஷரீஃபுக்கு ஏழாவது போட்டவரே ஹஜ்ஜாஜு தான். குர்ஆன் ஷரீஃபில் போட்டிருக்குது இல்லையா, அந்த அரபுகள்லாம் அது இல்லாம தான் ஓதுவாங்க. அரபுகளுடைய கிதாபுகள் எல்லாம் பாருங்க, நம்ம வயசால ஓதி கொடுக்குற கிதாபுகள் எல்லாம் பாருங்க, ஜபர்சேர் எல்லாம் போட்டிருக்காரு, அப்படிதான் ஓதுவாங்க, ஓதி கொடுப்பாங்க, நீங்க நடைமுறை அதுதான். ஆனா இந்த ஜபர் சேர் எல்லாம் போட்டது யாருன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான். அவர் அந்த சேவையை செய்தவர், ஆட்சியில வந்து ரொம்ப கில்லாடி, ரொம்ப நிர்வாகத்திறன் உள்ளவர். ஆனால் அவர் கெட்டு போனதற்கான காரணம் அவரிடத்தில் இருந்த இந்த பொறாமைன்னு சொல்லி பெருமக்கள் விளக்கம் சொல்றாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் அந்த ஆட்சியாளர் ஒரு தடவை கூப்பிட்டார், இவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருக்கேப்பா நீ, உங்ககிட்ட உள்ள குறை என்ன சொல்லுன்னாராம். என்ன நம்மளை பத்தி நாம பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்மள்ட குறை என்னன்னு யாரு மத்தவங்களுக்கு தெரியும் சீக்கிரம். அதே மாதிரி நமக்கு உள் மனசு சொல்லும் நம்மள்ட குறை என்னன்னு. அதே மாதிரி உன்னுடைய குறை எது இருந்துச்சுன்னு சொல்லும், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, நான் எல்லாம் கெட்டிக்காரன் தான், ஆனா வந்து என்கிட்ட ரொம்ப பேராசை ரொம்ப அதிகமா இருந்து பொறாமை, ஒரே பேராசை பராமல் பொறாமை என்கிட்ட ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லி ஹஜ்ஜாஜே சொன்னதாக வரலாறு. உடனே அப்துல் மலிக் இப்னு மர்வான் சொன்னாரா, இது இபிலீஸ்ல இருந்து குணம் தான், இது இபிலீஸ் கெட்டது இதனால அல்லவா என்று சொல்லி காட்டிதான் வரலாற்றில் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனால இந்த பொறாமைங்கிறது இருக்குது, மனிதனை நாசப்படுத்தி விடும். மனிதனை நாசப்படுத்தி விடுவதில் வந்து மிகப்பெரிய மோசமானதாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஹதீஸின் வழியாக பார்க்கிறோம். முஅத்தசிம் பில்லான்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், முஅத்தசிம் பில்லா. அதாவது இந்த பொறாமைப்படுறவங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் வருங்கிறதுக்காக வேண்டி வரலாற்றில் உள்ள சான்று. முஅத்தசிம் பில்லான்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், மன்னத்தை ரொம்ப நெருக்கமா இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் உள்ள மன்னத்தை ரொம்ப நெருக்கமா இருந்தார். முஸ்தத்ரஃபுன்னு சொல்லி ஒரு வரலாற்று கிதாபுகள்ல, தலீலி சாயிலின் வரலாற்று கிதாபுகள்ல வருது. மன்னத்தை ரொம்ப நெருக்கமா இருந்தார். அதாவது அவர் வந்த நேரம் மன்னத்தை போயிடலாம், யாரும் குறுக்க நிக்க வேண்டியது இல்ல. மன்னரை வந்து பார்த்து சந்திச்சு பேசுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல. ஆனா முஅத்தசிம் பில்லா வந்தாரு, நேரம் போயிருவார். இது மந்திரிக்கு பிடிக்கல, அவருக்கு மனசுல பொறாம வந்துருச்சு. இது என்ன பெரிய இவரோ, நேரம் வந்த ஒண்ணு இங்க போயிடுறாரு. மந்திரி நம்ம இருக்கிற ஒரு ஆளு, நம்மள்கிட்ட ஒண்ணு கூட இது இல்லாம நேரம் மன்னத்தை இவர் போயிடுறாருன்னு இவருக்கு மனசுல அப்படியே பொசுங்க ஆரம்பிச்சிருச்சு. பொசுங்கன்னா கடைசியில என்ன செய்யறதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த மந்திரி. இதுக்கு ஏதாவது வழி வைக்கணும்னு சொல்லி ஒரு நாள் நேரம் அந்த மன்னத்தை போய் சொன்னாரா, நீ அந்த முஅத்தசிம்பில்லா இருக்கிறார, நல்ல மனுஷன் தான், ரொம்ப பெரிய அறிவாளி, ஆனா உங்ககிட்ட வந்தா பாருங்க, கொஞ்சம் அப்படியே வாய் பொத்திக்கிட்டே பேசுறாரு என்னன்னு கேட்டாராம். அப்படி மூக்கு பொத்திக்கிட்டே ஒரு மாதிரி வாய் பொத்திக்கிட்டு பேசுறாரு என்னன்னு சொல்லி கேட்டாராம். மன்னர் சொன்னாரு, அப்படி ஒன்னும் தெரியலையப்பா, அப்படி ஒன்னும் அவர் பேசுற மாதிரி தெரியலையா, இல்ல உங்க பக்கத்துல கூப்பிட்டு பாருங்க தெரியும்னாராம். உங்க பக்கத்துல நல்ல கூப்பிட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இங்க வேட்டு வச்சுட்டு நேரம் அந்த மந்திரி என்ன செய்தாரு, முஅத்தசிம் பில்லா கூப்பிட்டு வீட்டுல ஒரு நல்ல விருந்து. விருந்துன்னா சும்மா அப்படி இப்படி இல்ல, பூரா வெள்ளப்பூட ஆயிட்டோம், பூரா வெள்ளப்பூடா போட்டு விருந்து கொடுத்துட்டார். மன்னருக்கு இந்த வெள்ளப்பூடு வாட ஒத்துக்கிறாதுன்னு மந்திரிக்கு நல்லா தெரியும். அதனால சொன்னாரா, இன்னைக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் வெள்ளப்பூடுலாம் கூடி போச்சு, அதனால நீங்க மன்னத்தை அடிக்கடி போற ஆளு, அப்படி போயாச்சுன்னா பக்கத்துல நெருங்கிறாதியா, உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளப்பூட்டினுடைய வாடை அவரு அவர்கிட்ட கிட்ட போயாச்சுன்னா மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடும், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களை பொத்திக்கிட்டு போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாரு. மந்திரி பார்த்து மந்திரி சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டு மன்னரும் கூப்பிட விட்டார். இவரை பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, நேரம் மன்னரை போய் பார்க்க போறாரு. பார்க்க போகும்பொழுது எப்போ எவ்வளவு தள்ளி நின்று பேசுவாரா, அதை விட மன்னர் சொன்னாரா, கொஞ்சம் பக்கத்துல வாங்கலன்னாராம். பக்கத்துல போனோம்னு இவர் ஒரு மாதிரி ஊக்க பத்திட்டு போனாராம். ஏன்னா இது மந்திரி செய்த வேலைன்னு தெரியாது இல்லையா இவருக்கு. ஆஹா, மந்திரி சொன்னது கரெக்டா போச்சு மன்னர் நினைச்சாராம். மந்திரி ஏற்கனவே சொன்னார் இல்லையா, நம்ம வாயிலிருந்து துர்வாரம் வருதான், அதனால இவர் வாயை பத்தி இருக்கிறாராம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இவருக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது, அதனால வாயை பத்தி இருக்கிறாரான்னு சொல்லி மந்திரி சொன்னது சரியா போச்சுன்னு சொல்லி உடனே ஒரு கடிதம் எழுதினாராம். மன்னர் ஒரு கடிதம் எழுதினாராம். மன்னர் ஒரு கடிதம் எழுதி குறிப்பிட்ட இந்த ஆள்கிட்ட கொண்டு கொடுங்கன்னு சொன்னாலே ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பெரிய சன்மானம் கொடுப்பார், அதுக்குதான் அப்படி எழுதி கொடுத்து விடுவார். இல்லைன்னா அவர் அப்படி கடிதமே எழுத மாட்டார், அவருடைய பழக்கம். உடனே இவர் ஒரு கடிதம் எழுதினார், இந்த கடிதத்தை கொண்டு வர்றவனை விட்டு வைக்காது, உடனே ஆளை கத்தல் பண்ணிடும். மன்னர் ஆட்சி இல்லையா, யாரும் என்ன இதெல்லாம் கேட்க முடியாது. இந்த கடிதத்தை கொண்டு வர்ற ஆளை சும்மா கத்தல் பண்ணக்கூடாது, தொழிய உரிச்சிருட்டாராம். ஆளை தோலை உரிச்சிரு, தோலை உரிச்சு அவனுடைய தோல் பகுதியினுடைய செலவையும் கூட எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புன்னு சொன்னாராம். இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அதை சீல் வச்சு இவர் கையில கொடுத்துட்டார். முஅத்தசிம் பில்லா ஒரு பெரிய அறிஞர். இந்த அறிஞர் வாங்கிட்டு அங்க போறாரு, மந்திரி எடுத்து வர்றாரு. என்னங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு சன்மானம் தருதுதான், நான் சில கருத்துக்களை சொன்னேன், யார் கெடுதல் காரணம் அதனுடைய விளைவு அவனுக்கு தான் சேரும்னு சொல்லி நான் சில தத்துவங்கள்லாம் சொன்னேன். உடனே மன்னர் என்ன ரொம்ப பெரிய பாராட்டி எனக்கு ஒரு பரிசு தந்திருக்கிறாரு. மந்திரி பார்த்தாராம், இந்த மனுஷன் இன்னும் பரிசு விடுற மாதிரி தெரியலையே, நிறைய பரிசை வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு சரி சரி அது எங்க கையில தான்னாராம். அது எங்க கையில தான் அவர் கேட்கிறார். இவர் பார்த்தா இவரு பெரிய விருந்து வேற கொடுத்துருக்கிறாரு, அப்ப அதனால அவர் கேட்கிறாரு, சரி நீ வச்சுக்க விஸ்மில்லா அந்த வந்து அந்த பரிசை நீனே வாங்கின்னு கையில கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவர் நேரம் வாங்கிட்டு யார்ட்டு போகணும் அந்த ஆள்கிட்ட போனார். போன உடனே அவர் சீல் உடைக்கப்படாத அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அவர், என்ன நீங்க வந்திருக்கிறீங்க இல்ல இல்ல மன்னர் கிட்ட கொடுத்து விட்டான்னு சொன்ன உடனே உடைச்சு பார்த்தா விஷயமே வேற. உடனே ஆனா என்னங்க இது உங்களை கத்தல் பண்ணணும் வந்திருக்குது, தோலை உரிச்சு அதனுடைய தோல் பகுதியை கூட மன்னர் கொடுத்து உடனே வந்து, இல்ல இல்ல வேற ஆளு நான் கடிதத்தை மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால என்ன திருப்பி மன்னத்தை கூட்டு போனாராம். இந்த ஐட்டமே எழுதலையே, மன்னத்தை திருப்பி கூட்டு போகணும்னு இதை எழுதலையே, எனக்கு உத்தரவும் இதை கொண்டு வரக்கூடிய ஆளை கத்தல் பண்ணணும் அவ்வளவுதான், அவனை தோலை உரிக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு உத்தரவை தவிர, மன்னத்தை திருப்பி கூட்டுவான் அவர் சொன்னா கூட்டுவான்னு இதுல எழுதலையே, நான் அதை செய்த என்ன எனக்கு வேற மாதிரி தண்டனை வந்துடுமே சொல்லி மந்திரியை சோலி முடிச்சிட்டேன். வரலாற்று நடந்த நிகழ்வு வேற வேற கதை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனா இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்தத்ரஃப் என்ற வரலாற்று நூலிலே இந்த செய்தி முஅத்தசிம் பில்லா என்ற ஒரு அறிஞருடைய வாழ்விலே நடந்த ஒரு செய்தி. உடனே அதுக்கு பிறகு இவர் வந்துட்டார், ஆளை தோலை உரிச்சு முடிச்சுட்டார் இல்லையா, கொடுத்து அனுப்பிட்டார். இவருடைய தோல் தான் மன்னர் நினைச்சுக்கிட்டார், அப்படித்தான கொடுத்து அனுப்பினார் இவர் உத்தரவு. ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா முகத்து சிம்மில்லா வர்றார், சபைக்கு வர்றார். வந்தா இவர் இந்த மனுஷன் எப்படி தப்பிச்சாரு, சொன்ன உத்தரவு நிறைவேற்றலையா, நம்மள்கிட்ட வேற ஏற்கனவே வந்துருச்ச, மந்திரியை வேற காணலையே அவர் நினைச்சாரா. உடனே அவர் என்னங்க கதை நடந்துச்சுன்னு அவர் கூப்பிட்டு கேட்டாரான். அவன் உடனே அவர் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, மந்திரி ஒரு நல்ல விருந்து தந்தாரு, நீங்க எப்ப எழுதி இருந்தாலும் ஏதாவது பரிசு தருவீங்களே, மந்திரி என்னன்னு கேட்டாரு, ஏதோ பரிசுன்னா அதை வாங்கிட்டு அவரு போயிட்டாரு, அப்படியா கதை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவர் இப்படி மாதிரி மந்திரி ஏற்கனவே என்கிட்ட சொன்னாரு, ஆமா உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், என் பக்கத்துல வந்தா என் வாய் துருவான் அடிக்குதுங்கிறதுக்காண்டி பக்கத்துல வரமாட்டேங்கிறாம மூக்க பொத்திர இல்லாம அப்படியா, இல்ல இல்லையே நான் இதுவரை மூக்க பொத்திரவே இல்லையே பக்கத்துல வரும் பொழுது, அன்னைக்கு ரொம்ப வெள்ளப்பூடு சாப்பிட்டேன், அந்த வெள்ளப்பூடு விருந்தையும் மன்னர் தான் கொடுத்து, இவர் மந்திரி தான் கொடுத்தாரு, அதனால நான் பொத்தினேன். மன்னர் சொன்னாராம், பொறாமைக்காரன் பெற வேண்டிய தண்டனையை பெற்று விட்டான். திருமக்களே, அதனால இந்த பொறாமைங்கிறது இருக்குது, அது மிகப்பெரிய கொடுமையானது. உலகத்தில் மாத்திரமல்ல பெருமக்களே, மனிதனுடைய ஆயுளை குறைக்கும், துஆவை இல்லாமல் ஆக்கும், அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிரமங்கள் ஏற்படும் என்பது மாத்திரமல்ல, ஆகிரத்திலே அவன் நஷ்டப்படுவான் குர்ஆன் சொல்கிறது. எனவே இது யகூதிகளுடைய குணம்னு சொல்லுது. அதனால பெருமக்களே, நாமும் முஃமின்கள், நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டுதான் ஆகியிருக்க வேண்டும் என்பதை அந்த பயிற்சியும் அந்த பழக்கம் நமக்கு வேண்டும். அதனால் குர்ஆன் மிக கடுமையாக கண்டிக்கக்கூடிய இந்த பொறாமை என்ற அந்த குணத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், நம் சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தீங்கை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலாவினால் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அவனுடைய அடியார்களுக்கு பங்கிட்டு செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு உயர்வான மனப்பான்மை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. நமக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலே அல்லாஹ் பறக்க செய்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from Tamil Islamic